を知っとったので、ムチェリイル எ ழ ு ந ் த ி ர ு ட வ ர சீனாய் மலையிலே இறங்கி வந்தவர், சிலுவையில் எங்களுக்காய் அறையப்பட்ட தேவனுடைய குமாரன், சபையிலே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா, மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தெய்வமே, உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வியாபித்திருப்பதால் உம்முடைய மகிமையை காண விரும்புகிறோம், உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். இந்த உலகமெல்லாம் மாயையா, நீதான் மெய்யாண்டவரே. தெய்வமே, உம் பக்கமாக எங்களை இழுத்துக்கொள்ள, முழு சபையை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பீங்க, எங்களை உம் பக்கமாக இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, எங்களை இழுத்துக் கொள்ளுங்க, நாங்கள் ஓடி வந்துடுவோம். எங்களுக்கு உரியவரே, எங்கள் இதயம் வாழ்பவரே, எங்கள் மத்தியில எழுந்தள்ளி இருக்கிறவரே, எல்லா மகிமை கடத்தையும் ஸ்தோத்திரத்தையும் துதியும் உம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா, உம் ஒருவருக்கே, உம் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நல்ல பிதாவே, ஆவே ஆவே. திரும்பிக் கொள்வோம் செய்திக்குள்ளே. நாம் கடந்து செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம், அதில் 7 வசனத்திலிருந்து 9 வசனம் வரை. ஞானஸ்நானம் பெறும்படி வந்த ஜனங்களை பார்த்து, ஒரு தேவனுடைய மனுஷர் தீக்கதரிசி சொன்ன வார்த்தைகளை பாருங்க.
வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாமங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இப்பொழுதே
கோடரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுக்கிளியிலே போடப்படும் என்றான்.
சரி, பழைய ஏற்பாட்டின் கடைசி தீக்கதரிசியாகிய யோவான் ஸ்நானகர் சொன்ன வார்த்தைகளை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோமே. தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பொறுப்படி புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை பார்த்து, வெறியம் பாம்பு குட்டிகளை, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவர் யார்? இப்படிப்பட்ட பிரசங்களுக்கெல்லாம் பெரிய மதிப்பிறது, இப்படிப்பட்ட செய்திகளுக்கெல்லாம் பெரிய வரவேற்பிருக்க. ஆனால் அது தேவ செய்தி, அது தேவையான செய்தி, அது தேவனுடைய சத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாம். சோ, அவர் சொன்ன வார்த்தைகளிலே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கடிகளை கொடுங்க. மட்டுமல்ல, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே தமக்கு பிள்ளைகளை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். இப்பொழுது கோடரியானது வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கடிகூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கடியிலே போடப்படும். நல்ல கடிகூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கடியிலே போடப்படும். ஆண்டவர் மரங்களை குறித்தா கவலைப்படுகிறார். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாதிருப்பாயாக என்று வேத சொல்றது. தேவன் மாடுகளை குறித்தா கவலைப்படுகிறார். நல்ல கடிகூடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கிலே போடும். சோ, இங்கே மனிதர்களை ஆண்டவர் மரங்களுக்கு ஒப்பிடுகிறார். நல்ல மரம், கெட்ட மரம் என்று ஆண்டவர் பிரிக்கிறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சோ, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நல்ல மரங்களாக இருந்து நல்ல கடிகளை கொடுத்து தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி அவர் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதே தேவனுடைய பரிதான நோக்கம். நம்மை குறித்த பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆகவே இன்று நம்முடைய செய்தியின் தலைப்பு மரங்களும் அதன் கடிகளும். ஆண்டவர் இயேசு சொன்னார், மரமானது அதன் கடிகளால் அறியப்படும். சோ, இங்கே சொல்லப்பட்ட வாசித்த இந்த வசனத்திலே 3 காரியங்களை யோவாள் சடுகட் பொட்டுக்கு வைக்கிறார். ஒன்று, ஆபிரகாம் எங்கள் தகப்பன் என்று பெருமை பாராட்டி கொண்டிருந்த ஆபிரகாமின் சந்ததியை யோவான் ஸ்நானகன் கடிந்து கொண்டார். ஆபிரகாம் எங்கள் தகப்பன் என்று பெருமை பாராட்டி கொண்டு இருந்த ஆபிரகாமின் சந்ததியை யோவான் ஸ்நானகன் கடிந்து கொள்கிறார். ஏனென்றால் ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று பேசிக் கொள்வதிலேயே பெருமை பாராட்டினவர்கள் அவர்கள். ஆகவேதான் அவன் பாதாளத்தில் கிடக்கும் பொழுதும் என் தகப்பனாகிய ஆபிரகாமே, பாதாளத்தில் கிடக்கிறான் ஆனா என் தகப்பனாகிய ஆபிரகாமே என்று கூப்பிடுறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாம் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்களே, நீங்கள் பிசாசினாலே உண்டானவர்கள் என்று டைரக்டாக சொன்னார் யோவான் 8 அதிகாரத்தில். சோ ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாம் செய்த செயல்களை கிரியைகளை அவர்களும் செய்ய வேண்டும். ஆனால் இங்கேயோ ஆபிரகாம் தகப்பன் என்று பெருமை பாராட்டினார்கள், ஆனால் ஆபிரகாமுடைய கிரியைகளை செய்யகளையும் செய்யாமல் விட்டுவிட்டார். ஆகவே அப்படிப்பட்ட ஆபிரகாமின் சந்ததியை யோவான் ஸ்நானகன் கடிந்து கொண்டான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இரண்டாவது, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று அறைகூவல் விடுத்தார். மூணாவது, இப்பொழுதே கோடரியானது வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டது. கோடரி கொப்பிலே அல்ல, கிளைகளிலே அல்ல, எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கு. எடக்கறிவானவர்களே, கொப்புகளையும் கிளைகளையும் தரித்து விட்டால் அது திரும்பவும் முளைக்கிறதுக்கு தெளிக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஆனால் கோடரி எங்கே வைக்கப்பட்டிருக்கிறதுக்கு? வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கு. எதற்காக கோடரி வைக்கப்பட்டிருக்கிறது? நல்ல கடிகூடாத வரவெல்லாம் வெட்டப்படுவதற்கும், அவை அக்னியிலே, அக்னி என்ற அர்த்தம் என்ன? நரகத்திலே போடப்படுவதற்கு கோடரியானது இப்பொழுதே வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். எனக்கு அறிவானவர்களே, ஆண்டவர் இயேசு நம்மை ஒரு நோக்கத்தோடு ரட்சித்து சபையிலே கொண்டு வந்து நாட்டியிருக்கிறார். எங்கேயோ இருந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம், மனம் போல ஜீவித்தோம், மாமிசத்தின்படி நம்ம வாழ்ந்தோம். ஆனால் தேவாதி தேவன் நம்மையில வைத்த இரக்கத்து நிமித்தம், மனதுருக்கத்து நிமித்தம், கிருபை நிமித்தம் தம்மை ஆண்டவர் இயேசு நமக்கு வெளிப்படுத்தி நம்ம ரட்சித்து சபையிலே கொண்டு வந்து நாட்டி வைத்திருக்கிறார். எதற்காக என்றால், நாம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை ரட்சித்து சபையிலே நாட்டி வைத்திருக்கிறார். இதை இப்படி இருக்க இப்பொழுது 7 அதிகாரத்துக்கு வாருங்கள். அங்கு இயேசு கிறிஸ்து வரங்களை குறித்து என்ன சொல்கிறார் சொல்லி ரெண்டையும் சற்று ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு கொஞ்சம் கூட வெளிச்சம் கிடைக்குமே. ஆகவே 7 அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை நாம் வாசிப்போம். மற்ற 7வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை. தயவு செய்து ஓப்புனிய பைபிள் அண்ட் ஓப்புனிய ஹார்ட், தேவனுடைய வசனத்தை திறந்து பார்த்து திறந்த இருதயத்தோடு நாம் கேட்டுக்கொள்வோமே. வாசி.
கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போத்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓ நாய்கள்.
கொஞ்சம் பாருங்க, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. இயேசு சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருக்கு. சோ கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் கள்ள சகோதரர்களும் எழும்புவார்கள் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. ஆகவே இயேசு கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லிவிட்டு அதோட நிறுத்தல அவர் என்ன சொல்றார் தெரியுமா? அவர்கள் ஆட்டு தோலை போத்தி கொண்டு வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் ஓடாய். வெளியில பார்த்தா ஆடு, ஆடு கவனமில்லாத மிருகம், ஆடு வெளியில பார்த்தா, ஆனா உள்ள ஓடாய். வெளி பார்வைக்கு ஆடு, உள்ளேயோ உள்ளத்திலேயோ ஓடாய். இதை ஊடுருவி பார்க்கிறது யாரு? தேவன், ஆண்டவர். மனுஷனுடைய வெளியான தோட்டத்தை அல்ல, உள்ளான உள்ளத்தை ஊடுருவி பார்க்கிற இறைவன் நாம் ஆராதிக்கிற ஆண்டு. ஆகவேதான் சாபுவேல் என்கின்ற தீர்க்கதரிசி மூலமாக தேவன் சொல்லும் பொழுது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் நானோ இருதயத்தை பார்க்கிறேன். இப்பொழுதும் என் செய்தியின் ஆரம்பத்திலே நான் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையாவது எனக்கும் சேர்ந்து, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய வெளி அழகை ரசிக்கிறவர் அல்ல, நம்முடைய உள் அழகை, நம்முடைய இருதயத்தின் அழகை, நம்முடைய உள்ளான அழகை விரும்புகிற ரசிக்கிற ஆண்டவர் என்பதை நாம் மறந்துடக்கூடும். ஆகவே மனுஷன் வெளியால தான் பார்ப்பான், ஆனா ஆண்டவரோ உள்ளான இருதயத்தை பார்க்கிறவர். ஆகவேதான் இயேசு மத்தேயு 23:23 பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு, அப்பொழுது வெளிப்புறம் சுத்தமாகும். இது ஒரு பாத்திரம், இதுக்கு ஒரு உட்புறம் இருக்குது, வெளிப்புறம் இருக்குது. நாம் பார்க்கக்கூடியவைகள் எல்லாம் வெளிப்புறம், நாம் பார்க்க கூடாதது உட்புறம். நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய இருதயத்தை ஒருவரும் பார்க்க முடியாது, ஆனா தேவன் மாத்திரம் அதை பார்க்க வல்லவர். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன் பாத்திரத்தின் உட்புறத்தை, உன் இருதயத்தை முதலாவது சுத்தமாக்கு, அப்பொழுது உன் வெளிப்புறம் தானாக சுத்தமாகும். அர்த்தம் என்ன? ஆண்டவர் சொல்ல வந்த காரியம் என்ன? நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்குமாக இருந்தால் நம்முடைய பேச்சு சுத்தமாக இருக்கும், நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்குமாக இருந்தால் நம்முடைய வார்த்தை சுத்தமாக இருக்கும், நம்முடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் நம்முடைய பார்வை சுத்தமாக இருக்கும், நம்முடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் நம்முடைய நோக்கம் சுத்தமாக இருக்கும், நம்முடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் நம்முடைய செய்கைகள் கிரியைகள் சுத்தமாக இருக்கும். ஆகவே ஆண்டவர் இயேசு சொன்னாரு, பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. ஏனென்றால் தேவன் ஒருவரை அதை பார்க்க உள்ளவர். இங்க வெளியில பார்த்தா எப்படி இருக்குது? ஆடு போல இருக்குது. மக்களுடைய பார்வைக்கு எப்படி இருக்குது? ஆடு போல. ஆனா தேவன் என்னத்தை பார்க்கிற? உள்ளத்திலே, உள்ளேயோ ஓடாய் போல. இன்னொரு கட்டத்தில் இயேசு சொல்லும் பொழுது 10:28 வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறைகள் போல இருக்கிற, வெளியில பார்த்தா அது அழகாக இருக்குது. இந்த நாட்டில் இருக்க கல்லறைகளை நாம் பார்க்கும்போது அப்பப்பா படுத்து நிதிர கொள்ளலாம் இல்ல, பளிங்கு கற்களிலே அழகாக வைத்திருக்கிறார்கள், ஆனா உள்ளேயும் எலும்புகளால் நிறைந்திருக்கிறது. ஆகவே வெளிப்பார்வைக்கு ஒன்று, உள்ளே ஒன்று. நான் சொல்றல கவனிங்க, நான் சொல்ற கவனிங்க, வெளியே ஒன்று, உள்ளே ஒன்று. வெளிப்பார்வைக்கு ஆடு, உள்ளேயோ ஓடாய். இதற்கு பேர் என்ன? இதற்கு தான் ஆண்டவர் இயேசு கொடுத்த பேர் என்ன தெரியுமோ? மாய்மாலம். உள்ளொன்று, வெளியொன்று, இரட்டை வாழ்வு. இதைத்தான் ஆண்டவர் இயேசு மாய்மாலம் என்று குறிப்பிட்டார். ஆகவேதான் மாயக்காரரே, 23 மத்திய சுவிசேஷத்தில் கிட்டத்தட்ட 8 ஐயோ என்ற வார்த்தையை பயன்படுத்தினார் நம் ஆண்டவர் இயேசு. அவர்களை மாயக்காரரே, மதிகேடரே, குருடரே என்றெல்லாம் ஆண்டவர் இயேசு அவர்களை கடிந்து கொடுப்பார். தன் ஊழியத்தின் கடைசி நாட்களிலே பரிசேயுடைய முகத்திரையை கிழித்தார் ஆண்டவர் இயேசு. எனக்கறிவானவர்களே, ஏனென்றால் அவர்களுடைய உள்ளத்திலே ஒன்று, வாழ்க்கையில வேறொன்று. ஆகவேதான் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் இயேசு கடிந்து கொண்டார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இங்கே வெளியிலே ஆடு, உள்ளேயோ ஓடாய். அவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு இதை சொல்லிட்டு தான், இதை சொல்லிட்டு தான் அங்கால போறார். வாசிங்க அடுத்த வசனத்தை.
அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்.
அவர்களுடைய கனிகளாலே அவரை. இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், அவன் உள்ளே ஓனாய் போல இருக்கிறார் என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறது? வெளியில பார்த்தா ரொம்ப சாந்தமாக இருக்கிறாரு, வெளியில பார்த்தா ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு, ஆனா உள்ள என்ன இருக்குதுன்னு நாம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். சோ அதுக்கு தான் ஆண்டவர் இயேசு சொன்னாரு, திரும்ப படிங்க அந்த வசனத்தை.
அவர்களுடைய கனிகளினாலே,
அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். சோ ஆண்டவர் இயேசு நமக்கு ஓநாய்களை காட்டி தந்தது மட்டுமில்ல, ஓநாய்களை கண்டுபிடிக்கிற விதத்தையும் நமக்கு காட்டி தந்திருக்கிறார். அதை நம்ம மறக்க கூடாது. ஓநாய்கள் உண்டு, புறப்பட்டு போய்கள், ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டிகளை போல நான் உங்களை அனுப்புறேன் என்று சொன்னார். ஓநாய்களின் மத்திலே தான் ஊழியம் நமக்கு, ஓநாய்களின் மத்தியிலே தான் வாழ்வு நமக்கு. வஞ்சக உலகம் இது, பாவம் நிறைந்த உலகம், பரிதாப உலகம், கோணலும் மாறுபாடுமான இந்த சந்ததியில தான் நீங்களும் நானும் குற்றமற்றவர்களாக மாசற்ற தேவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு நம்மை இந்த உலகத்தில் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவது. திரும்பப்படி அந்த வசனத்தை.
அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்.
சரி, ஒரு மனிதனை நாம் எதனாலே அறிகிறது? அவர்களுடைய கனிகளாலே அவர்களை நாம் அறியலாம், அறிய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு அறிவுறுத்தியிருக்கிறார். A man who knows by his works and words. சொல்ற கேளுங்க, ஒரு மனிதன் தன் செயல்களினாலும் தன் வார்த்தைகளினாலும் அறியப்படுகிறாள். ஐ சே இட் அகைன், நான் சொல்றது, பிளீஸ் கீப் இட் யுவர் மைண்ட் டீப்லி. அவருடைய கரிகளால் அவர்களை அறிவிகள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார் அல்லவா. ஒரு மனிதனை நாம் இனம் கண்டுகொள்வது எப்படி என்றால், அந்த மனிதனுடைய செயல்களையும் அவருடைய வாயின் வார்த்தைகளையும் அவருடைய வாழ்க்கை நோக்கத்தையும் வைத்து நாம் ஒரு மனுஷனை இடை போடலாம், நிதானிக்கலாம். ஆனால் எந்த மனிதனையும் நாம் நியாயம் தீர்க்க அதிகாரம் இல்லை. நான் சொல்றது நிதானி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் செயல்களையும் அவன் வாயின் வார்த்தைகளையும் அவன் நோக்கங்களையும் வைத்து நாம் ஒரு மனுஷனை நாம் நிதானிக்கலாம், நிதானிக்க வேண்டும். ஆனால் எந்த ஒரு மனுஷனையும் நியாயம் தீர்க்க நமக்கு அதிகாரம் ஆண்டவர் கொடுக்கல. தயவுசெய்து ஆகவே தீர்ப்பிடாதிருங்கள், தீர்ப்புக்குள்ளாவீர்கள் என்றும் ஆண்டவர் இயேசு பலப்பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஏனென்றால் நியாய தீர்ப்பு நம்முடைய கரத்தில் அல்ல, அது ஆண்டவர் இயேசுவின் கரத்தில் இருக்கு. ஆகவே அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடி நம்மை நாம் காத்துக்கொள்வோமே. சரி, திரும்ப அந்த வசனத்தை படிங்க.
அவர்களுடைய
கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். சீக்கிரம்
திராட்சை பழங்களையும் பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை,
நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும்,
கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும்,
கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும்,
நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும்,
நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே
போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்.
இவனை கவனிங்க. சோ மரமானது அதன் கனிகளினாலே அறியப்படும். அதுபோல ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ மனுஷன் மனுஷியுடைய வாழ்க்கை எதனால் நாம் அறியலாம் என்றால், அவர்களுடைய வாழ்க்கையின் செய்கைகளினாலும் அவருடைய வாயின் வார்த்தைகளினாலும் அவருடைய வாழ்க்கையின் நோக்கங்களினாலும் நாம் அவர்களை அறிய முடியும். ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏழு சபைகளுக்கும் ஆண்டவர் இயேசு கடிதம் எழுதும் பொழுது ஒரு வார்த்தையை ஏழு சபைக்கும் பயன்படுத்தினார். அது என்ன தெரியுமோ, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். சபைக்கு இயேசு கடிதம் எழுதும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். சபைக்கு ஆண்டவர் இயேசு கடிதம் எழுதுன்ற அர்த்தம் என்ன, சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் தான் நாம் சபை, நீங்களும் நானும் தான் சபை. அவை ஆண்டவர் இயேசு நமக்கு எழுதின கடிதத்தில் அவர் எழுதின வார்த்தை என்ன, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அதாவது உன் வாழ்க்கையை நான் அறிந்திருக்கிறேன். இன் அதர்வேர்ட்ஸ், உன் வாழ்க்கையை நான் வாசித்திருக்கிறேன். வேதம் சொல்றபடி நாம் எல்லோரும் எழுதப்பட்ட நிருபங்கள். மற்றவர்கள் நம்மை வாசிக்கிறார்கள் மட்டுமல்ல, தேவனும் நம்மை வாசிக்கிறார். நாம் ஒரு திறந்த புத்தகமாக தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்வுக்கு வழிவகுக்கும் என்று சத்தியத்தபடி நான் உங்களுக்கு சொல்றேன். ஒளிவு மறைவில்லாமல், கள்ளம் இல்லாமல் கபடம் இல்லாமல், ஒளிவு மறைவில்லாமல், தேவனுக்கு முன்பாக மனுஷர்களுக்கு முன்பாக ஒரு திறந்த புத்தகமாக நாம் வாழ்வோமாக இருந்தால் அது நல்ல ஆவிக்குரிய ஒரு ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்வுக்கு வழி கொடுக்கும் என்று சத்தியத்தபடி நான் உங்களை சொல்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். சரி, இப்படியே இதை வச்சுக்கொண்டு இன்னும் ஒரு பகுதிக்குள்ளே நாம போக போகிறோம். மத்தேயு 12 சீக்கிரம் பாருங்க. மத்தேயு 12 அங்கே இயேசு என்ன சொல்றார் பாருங்கள், 33-37 வரை சீக்கிரம் படி. மத்தேயு 12:33-37 வரை.
மரம் நல்லதென்றால் அது கனியும் நல்லது என்று சொல்லுங்கள்.
மரம் நல்லதென்றால்
அது கனியும் நல்லது என்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியின்
ஆராயப்படும். மரம் நல்லதென்றால் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் கனி. அப்ப ஒரு மனுஷனுடைய செயல்களும் அவன் வாயின் வார்த்தைகளும் அவன் நோக்கங்களும் நல்லதா இருந்தால் அவன் நல்ல மரம், நல்ல மரம், நல்ல மனுஷன் தேவனுக்கு முன்பாக. ஆனால் அவருடைய செயல்களும் அவருடைய கிரியைகளும் அவருடைய வாயின் வார்த்தைகளும் அவருடைய மனதின் நோக்கமும் தவறாக இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக நல்ல மரம் அல்ல. நாம் அறிவோம். ஆகவே நீங்களும் நானும், நம்முடைய செய்தியின் சாராம்சம் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நல்ல மரங்களாக இருக்கணும். நானோ தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன் என்று முழங்கினான் சங்கீதக்காரன். ஒரு காலத்தில் எங்கேயோ இருந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம். ஆனால் ஆண்டவரோ நம்மை கண்டுபிடித்து, நம்மை ரட்சித்து, நம்மை பாவங்கள கழுவி, நம்மை சபையிலே கொண்டு வந்து சபை என்கிற தோட்டத்திலே நாட்டி வைத்திருக்கிறார். எதற்காக? நாம் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்மை சபையிலே கொண்டு வந்து நாட்டி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, படிங்க அடுத்த வசனத்தை. சீக்கிரம்
விடியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவர்களே எப்படி பேசுவீர்கள்? இதயத்தில் நிறைவினால் வாய் பேசும்.
இப்ப பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் வசனத்தை நல்லா கொஞ்சம் கவனி. பே யுவர் டோட்டல் அட்டென்ஷன் டு தி வேர்ட். நல்லா கவனி. இது 33 வசனத்தை கீழ்ப்பதில் சொல்றது, மரமானது அதை கரிகளால் அறியப்படும். இப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்றாரு பாருங்க, விரியம்பாப்பு குட்டிகளே நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவைகளை எப்படி பேசுங்கள்? இருதயத்தை நிரம்பினால வாய் பேசும். அப்படியானால் அர்த்தம் என்ன? ஒரு நல்ல மனுஷன், நான் சொல்றது நல்லா கவடிங்க கவடிங்க கவடி, எனக்கு சேர்த்துதான் போதிக்கிறேன். ஒரு நல்ல மனுஷன் கீழே வாசிப்பு போனீங்கண்டா, தன் இருதயமாக்கிய நல்ல பொக்குஷத்தில் இருந்து நல்லவைகளை என்ன செய்யறான்? பேசுகிறான், நல்லவைகளை சொல்லுகிறான். அப்போ ஒரு நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கிறது அர்த்தம் என்ன? ஒரு நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்குஷத்தில் இருந்து நல்ல வார்த்தைகளை அவன் பேசுவான், சுஸ்தமுள்ள வார்த்தைகளை பேசுவான், ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசுவார், ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுவார், பயபக்திக்குரிய வார்த்தைகளை பேசுவார், பக்தி உள்ள வார்த்தைகளை, பரிசுத்த வார்த்தைகளை, மற்றவர்களை கட்டுகிற வார்த்தைகளை, மற்றவர்களை தேவன் பக்கம் திருப்புகிற நல்ல வார்த்தைகளை பேசுவார். ஏன் தெரியுமோ? அவன் உள்ள நல்லது, அவனுடைய உள்ளான மனசு, அவனுடைய இருதயம் நல்லதாக இருக்கிறது. அது நல்ல மரம் பாருங்க. ஆகவே நல்ல கனிகளை கொடுக்குது பாரு. ஒரு வளவுல 10 தென்னை மரம் நிற்குது. ஒரு தென்னு மருந்த பார்த்தா நல்ல காய்ச்சி நிறைய உடனே வெளியே சொல்லு, இது நல்ல மரம். 10 மாமரம் நிற்குது, பச்சை பொழி. ஒரு மரம் அதை கனி லெக்கா நல்லா இருக்குது. உடனே வெளியே சொல்லு, இது நல்ல மரம். மரமானது கடிகளாலே அறியப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய செயல்களால், நம்முடைய கிரியைகளால் மட்டுமல்ல, நம்முடைய வாயின் வார்த்தைகளால். இங்க பாருங்க, மரமானது கனிகளாலே அறியப்படும் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, விரியம்பாப்பு குட்டிகளை நீங்க பொல்லாதவங்களா இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீங்க? அப்ப ஒரு மனுஷன் பொல்லாதவனாக இருந்தால் அவன் நலமானவைகளை பேச மாட்டான், நல்லவைகளை பேச மாட்டான். எப்ப பார்த்தாலும் குறையும், குற்றங்களும், அசுத்தங்களும், பொறுமையான வார்த்தைகளும், டபுள் மீனிங் வார்த்தைகளும், சோ அண்ட் சோ. ஏன் தெரியுமா? அவன் உள்ள அப்படி இருக்குது. அது நல்ல மரம் மட்டும் சொல்றதுக்கு இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட மரங்கள் சொஸ்தமாகணும், அப்படிப்பட்ட மரங்கள் குணமாக வேண்டும், அப்படிப்பட்ட மரங்கள் மாற வேண்டும், அப்படிப்பட்ட மனதுகள் மனம் திரும்ப வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, இருதயத்தை நிறைவினாலே வாய் பேசும். ஆகவே நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள் மாத்திரமல்ல, நம்ம நல்ல மரமாக இருக்கும்போது மறந்தால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிக மிக அவசியம், மிக மிக முக்கியம். ஆகவேதான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. சோ யூ ஹேவ் டு கேர்ஃபுல், யூ ஷுட் பி கேர்ஃபுல் வாட் யூ டாக். இஃப் யூ டாக் டூ மச், யூ ஆர் அ டாக்கர். நாம பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் காட்டில கடந்து போகிறது என்று நாம நினைச்சிடக்கூடாது. நேர்ல கதைச்சாலும், டெலிபோன்ல கதைச்சாலும், மறைவில் பேசினாலும் கேட்கிற செவிகள் உண்டு. தம்பி தங்கச்சி அண்டமாறு ஐயாமாறு எனக்கு சேர்த்துதான், நாம என்னதான் பேசினாலும் தேவனுடைய செவிகள் அதை கவனித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது. சத்தியத்தின்படி உனக்கு சொல்கிறேன், காலை படுக்கையில் இருந்து எழும்பினால் மாலை அதே படுக்கைக்கு நான் போகும் வரைக்கும் ஒரு நாளில எத்தனை வார்த்தைகளை பேசுகிறோம், எவ்வளவு வார்த்தைகளை பேசுகிறோம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, கொஞ்சம் நிதானிச்சு பாருங்க. நான் பேசுகிற வார்த்தைகள் பக்தி உள்ளவைகள் தானே? நான் பேசுகிற வார்த்தைகள் நீதி உள்ளவைகள் தானே? நாம் பேசுகிற வார்த்தைகள் தேவனுக்கு ஏற்றவைகள் தானா? நாம் பேசுகிற வார்த்தைகள் பரிசுத்த வார்த்தைகள் தானா? நாம் நம்மை நாம் சிந்தித்து பார்த்தா நலமா இருக்குமே. இங்க உள்ள சரியில்லை, இந்த பாத்திரத்தின் உட்புறம் சரியில்லை. ஆகவே வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்ப பார்த்தாலும், பட் ஐ பிலீவ் இன் காட், நான் கடவுளை நம்புறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம், என் கண்மலையாகிய கர்த்தர் துதிக்கப்படுவார். இதோட ஆச்சரியம் இல்லையே? அதே நாவினாலதான் அப்படிப்பட்ட கோடலான வார்த்தைகளை பேசும். டாய் குறித்து பிரசங்கம் பண்ணல, வரத்தை குறித்து பேசுகிறேன். எல்லாரும் நல்ல வரகளாக இருக்கணும்.
நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய
தீர்ப்பு பாருங்க. எங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு? மரமானது கடிகளாலே அறியப்படும் என்று சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு வந்து சொல்றாரு. மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவை குறித்து எப்பயா நியாய தீர்ப்பு நாளில்
கணக்கு.
இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது பயம் இல்லையா? ஆண்டவர் பொய் சொல்லுவாரா? ஒருவேளை இன்றைக்கு நாம் பேசுகிற தவறான வார்த்தைகளுக்கு உடனடியான பதில் கிடைக்காட்டாலும் தயாரம் இருக்கு. பயம் விடுதல சத்தியத்தை சொத்த புத்தி உள்ள வார்த்தையை சொல்ற. ஆகவே என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்னத்தை பேசுகிறோம், எதை பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம் என்பதை கொஞ்சம் நிதானித்து பேசுகிறது நல்லது. நம்ம நல்ல மரங்களாக இருக்க, நல்ல கடி கொடுக்கிற மரங்களாக இருக்க. இதைத்தான் ஆண்டவர் பரம்பர சரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேரம் போகிறது, என் செய்திக்குள்ளே நான் கடந்து போகிறேன். சோ பைபிள்ல சில மரங்களை குறித்து பார்த்தேன். அவைகள் எப்படிப்பட்ட மரங்கள் என்பதை குறிச்சும் கொஞ்சம் பார்த்தேன். அவைகளை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வருகிறேன். நீங்களே நிதானிங்க. இப்ப என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 49 அதிகாரம் 1 இருந்து நான் வாசிப்போம். எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 49 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நான் வாசிப்போம். படி.
யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்கள் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிக்கிறேன்.
கூடி வாருங்கள் என் குமாரரே, கம் டுகெதர், கூடி வாருங்கள். எதற்கு தெரியுமோ? கடைசி நாட்களிலே உங்களுக்கு நடக்க போறவைகளை, கடைசி நாளிலே உங்களுக்கு சம்பவிக்க போறவைகளை இப்பொழுது நான் தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். யாக்கோபு தேவனுடைய மனுஷன் இல்லையா? யாக்கோபு இஸ்ரவேல் தேவனுடைய மனுஷன். ஆகவே தன்னுடைய குமாரை கடைசி தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களிலே தன் குமாரை எல்லாரையும் கூப்பிட்டான். என் குமாரரே, என் கிட்டே கூடி வாருங்கள், கடைசி நாட்களிலே உங்களுக்கு, உங்கள் சந்ததிக்கு என்ன சம்பவிக்க போறது என்பதை கர்த்தருடைய சார்பிலே நான் உங்களுக்கு தீர்க்கமாக சொல்ல, திட்டமாக சொல்ல, என் குமாரரே கூடி வாருங்கள். சோ இப்ப எல்லாரும் யாக்கோபு தகப்பனுக்கு முன்பாக எல்லா அவருடைய குமாரர் அத்தனை பேரும் வந்து நிக்கிறாங்க வட்டமா. இப்ப யாக்கோபு வாயை திறந்து தேவோடைய வசனங்களை, தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்துகிறார்.
தகப்பனாகிய
இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். படி.
ரூபனே, நீ சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பெலனுமானவன்.
நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் முதற் பெலனுமானவன்.
நீ மேன்மையில் பிரதான,
மேன்மையில் பிரதானமும் வல்லமையில்
விசேஷமானவன்.
இப்படியெல்லாம் சொல்லிட்டு அடுத்த வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க.
தண்ணீரை போல தளம்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய்.
நீ மேன்மை அடைய மாட்டாய். யாரை பார்த்து சொல்றாரு? மூத்த குமாரன். இப்ப என்ன 12 பேரும் வந்து நிக்கிறாங்க. அவருடைய குமாரர் யோசேப்புக்கு பதிலாக அவருடைய 2 குமாரரும் வராங்க. சோ அவங்க எல்லாரும் இப்ராஹிமும் மனாசே நிக்கிறாங்க பாருங்க. அவங்களை பார்த்து ஒவ்வொருவராக தீக. முதல் மூத்த குமாரன் யாரு? ரூபன். சோ இப்ப கடைசி நாட்களிலே அவனுக்கு நடக்க போற காரியத்தை குறித்து தீர்க்கமாக அவன் சொல்றான். அவன் சொல்லும் பொழுது எப்படி ஆரம்பிச்சான் பாருங்க. அந்த வசனத்தை, நீ சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவம், என் முதற்பலன், என் நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையிலும் விசேஷம் இப்படின்னா சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, தண்ணீரை போல தளம்பினவரே, நீ மேன்மை அடைய மாட்டாயடா. என் குமாரன் தான், என் மூத்த புத்திரன் தான், நீ சிரேஷ்ட புத்திரன் தான், ஆனா தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். ஒரு பெத்த தகப்பன் தன் குமாரனை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. என் தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய். இப்ப நான் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல போறேன். தயவு செய்து சிந்திங்க, தயவு செய்து நான் சொல்றத படுத்துற வைங்க. கடந்த கால நமது வாழ்வின் நிகழ்வுகள் அல்லது நிகழ்ச்சிகள் தான் நமது எதிர்கால ஆசீர்வாதத்தின் அடித்தளம். ஐ சே இட் அகைன், திரும்ப சொல்ற நடை கவனிக்க. தமது கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் தான் நமது எதிர்கால வாழ்வின் ஆசீர்வாதத்துக்கு அடித்தளங்கள். அதைத்தான் நான் பில்டப் பண்ண போறேன். இப்ப கவனிங்க, இப்ப பாருங்க, ரூபன் அவனுடைய வாழ்விலே அவன் எப்படி வாழ்ந்தான், ரூபன் வாழ்க்கையிலே என்ன சம்பவித்தது, அவன் எப்படி ஜீவித்தான், எப்படி வாழ்ந்தான், அவன் வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில் தான் தேவ வசனம் அவனை தேடி வருது. நீ தண்ணீரை போல தளம்புறவன், நீ தண்ணீரை போல தளம்புனவன், ஆகவே நீ மேன்மையடைய மாட்டாய், என் மூத்த குமாரன் தாண்டா, நீ சேர்த்த புத்திரன் தாண்டா, ஆனா தண்ணீரை போல தளம்புனவனே நீ மேன்மையடைய மாட்டாய். காரணம் என்ன, இங்க இங்க யாக்கோபு சொல்ல வர காரியம் என்ன, ரூபனை குறித்து சொல்ல வந்த காரியம் என்ன, ரூபன் சுய கட்டுப்பாடு அற்றவன், ரூபன் இச்சை அடக்கம் அற்றவன், இஷ்டம் போல வாழ்ந்தவன். ஏன் தெரியுமா, அடுத்த வசனத்தை
தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய், தகப்பனுடைய மஞ்சத்தின் மேலேறினாய், அதை தீட்டுப்படுத்தினாய்.
தகப்பன் மஞ்சத்தில் ஏறி தீட்டுப்படுத்தினியே, அருவறுப்பான காரியத்தை, இஷ்டவேலையில அருவறுப்பான காரியத்தை செய்தாயே. உன் கடந்த காலத்தில் நீ வாழ்ந்த வாழ்க்கையினால் உன் எதிர்கால ஆசீர்வாதத்தை இழந்து போனாயே. நான் சொல்றதை கொஞ்சம் நிதானிங்க, நான் சொல்றது கொஞ்சம் சிந்தியுங்க. ரூபன் சுய கட்டுப்பாடற்றவன், இச்சை அடக்கமற்றவன், ஆகவேதான் தன் தகப்பனுடைய மஞ்சத்திலே ஏறி தன் மனைவி தகப்பனுடைய மனைவியோடு முறைகேடாக நடந்து தேவனுக்கு முன்பாக அருவறுப்பானவனாக மாறிவிட்டான். ஆகவே என்ன நடந்தது, என்ன நடந்தது, சேஷ்ட புத்திரபாகம், ரூபன் யாக்கோபுடைய மூத்த குமார் அல்லவா, ஆகவே அவனுக்கு ரெண்டு மடங்கான ஆசீர்வாதம் இருக்கும் இஸ்ரவேலின் சரித்திரத்தின்படி, ஆண்டவருடைய கட்டளைப்படி. ஆனா என்ன நடந்தது, என்ன நடந்தது, அவன் சேஷ்ட புத்திரபாகத்தை இழந்தான் என்று சொல்லப்பட்டது. சோ இப்ப என்ன கவனிங்க, ரூபன் வந்து சுய கட்டுப்பாடற்றவன், இச்சையடக்க மட்டவன். ஆனா யோசேப் எடுத்துக்கொள்ளுங்க, அவன் சுய கட்டுப்பாடு உள்ளவன், அவன் இச்சை அடக்கம் உள்ளவன். ரூபனும் யோசேப்பும் வாழ்க்கையிலே அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறையிலே வடக்கும் தெற்கும் போன்றவர்கள். ஏனென்றால் ரூபன் கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு இல்லாத இச்சை, ஆனால் யோசேப்பு சுய கட்டுப்பாடு உள்ளவன், இச்சல். ஆகவே என்ன நடந்தது, ரூபனுக்கு வரவேண்டிய சேஷ்ட புத்திர பாகம் அவனை தாண்டி யோசேப்புடையதாயிற்று. இதை அடங்கியிருந்து பில்டப் பண்றேன், படி ஒன்று நாளாகவும், சீக்கிரம் படி ஒன்று நாளாகவும், ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் நான் சொல்ற காரியம் இருக்கு பாருங்க.
ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சிரேஷ்ட புத்திரன், ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினான்.
ஆனாலும் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினான்.
கோத்திரத்து அட்டவணையிலே அவன் முதற் பிறந்தவனாக
எண்ணப்படாமல்
அவனுடைய சிரேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் குமாரனுக்கு கொடுக்கப்பட்டது.
அடுத்த படிங்க,
யூதா தன் சகோதரர்களே பலத்ததினால் ராஜ்யபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது, ஆகிலும் சேஷ்ட புத்திர சுதந்திரம் யோசேப்புடையதாயிற்று.
சேஷ்ட புத்திரம் யாருடையதாயிற்று, யோசேப்புடையதாயிற்று. பிற்பாடு அவருடைய சுதந்திரம் அவருடைய குமாரர் யோசேப்பு மனாசேக்கும் எப்ரேக்கும் பறித்துக் கொடுக்கப்பட்டது. இப்ப என்ன கவனிங்க, சோ இவன் ரூபன் யாக்கோபுடைய மூத்த குமாரனாக இருந்தாலும் அவன் முறைகேடாக நடந்தபடியால், இஸ்ரவேலிலே அருவறுப்பான காரியத்தை செய்தபடியால், அவன் வாழ்ந்த வாழ்க்கையினால், அவருடைய முறைகேடான வாழ்க்கையினால், முறைகட்ட வாழ்க்கையினால், அருவறுப்பான வாழ்க்கையினால் தேவனால அவனுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். ஆனால் தேவனுக்கு முன்பாக அவன் என்ன இச்சேனுக்கு உள்ளவனாக இருந்து சுய கட்டுப்பாடு உள்ளவனாக இருந்த யோசேப்புக்கு அவனுடைய சுதந்திர பாதம் கடந்து சேர்ந்ததை சொல்லி நாம பார்க்கிறோம். எனக்கறிமானவர்களே, ரூபன் தண்ணீரை போல தளம்பினவன், சுய கட்டுப்பாடற்றவன், இச்சை அடக்கப்பட்டவன். சொல்லுங்க, இந்த மரம் தேவனுடைய மனுஷன் குமார், தேவனால் அழைக்கப்பட்ட இஸ்ரவேலுடைய மூத்த குமார், சேஷ்ட புத்திரன். ஆனால் இந்த மரம் எப்படிப்பட்டது, இதன் கனிகள் எப்படிப்பட்டது, கொஞ்சம் சித்தி கூடிதான் இருக்க அல்லவா, யோசிச்சு பாரு. தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்விலே சுய கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருக்கணும். So we have to have a self-control in our life to work with Christ according to the word of God. சுய கட்டுப்பாடு இல்லாதவர்கள் தேவனோடு வாழ முடியாது, தேவனோடு நடக்க முடியாது, தேவனுடைய வழிகளை அறிய முடியாது, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ முடியாது, இஷ்டம் போல வாழ்றவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது, ஆகவே சொல்றதை கேளுங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒரு சுய கட்டுப்பாடு அவசியம், அவசியம், அவசியம். இப்ப நான் உங்களுக்கு முந்தி சொல்லியிருக்கிறேன், இப்ப பாருங்க நமக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கு. அது என்ன போராட்டம்? ஆவி மாமிசத்துக்கு விரோதமாக, மாமிசம் ஆவிக்கு விரோதமாக போராடுகிற ஒரு பெரிய போராட்டம் நமக்குள்ளே இருக்குது, இருக்குது, இருக்குது. நாம சாகும் வரைக்கும் நமக்கு பாவத்தோட ஒரு போராட்டம் உண்டு, உண்டு, உண்டு. உலகத்தில் இருக்கிறவனுக்கு இந்த போராட்டம் இல்லை, ஆனால் தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாவத்தோடு ஒரு போராட்டம் உண்டு என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். ஆகவே ரட்சிக்கப்பட்ட உனக்கும் எனக்கும் பாவத்துக்கு விரோதமான ஒரு போராட்டம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆகவே இந்த போராட்டத்தில் நாம தோற்று போய்விட்டோமாக இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம பிரவேசிக்க முடியாது. ஆகவேதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏழு சபைகளுக்கும் ஆண்டவர் இயேசு கடிதம் எழுதும் பொழுது ஜெயங்கொள்ளுகிற நபனோ, ஜெயங்கொள்ளுகிற நபனோ, ஜெயங்கொள்ளுவனோ என்கின்ற ஒரு வார்த்தையை ஏழு சபைக்கும் பயன்படுத்தியிருக்கார். அப்படியானால் சபையில் இருந்ததெல்லாம் யாரு? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இந்த வார்த்தைகள் யாருக்கு அனுப்பப்பட்டது? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ கரத்தினால், தேவனுடைய வரனால எழுதி அனுப்பப்பட்டது. என்ன ஜெயங்கொடுகள் எவனோ அவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அப்படியானால் ரட்சிக்கப்பட்டவர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் தோற்று போறதுக்கு இடம் உண்டு. தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போக மிஸ் பண்றதுக்கு இடம் இருக்கின்றது தெளிவாக நமக்கு புரியுதல்லவா? ஆகவே நாம் சுய கட்டுப்பாடை இழந்து விட்டமாக இருந்தால், நாம் ஒரு இச்சடக்கம் இல்லாத நபராக நாம் வாழ்ந்து விட்டமாக இருந்தால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒருவரை நாம் ஆண்டவரை நம்பலாம், இயேசு என்று சொல்லலாம், ஆண்டவரே என்று நாம் சொல்லலாம், ஆனால் நான் ஒரு நல்ல மரமாக இருந்தால் என் வாழ்வில் நல்ல கனிகள் காணப்பட வேண்டும். ஒரு கட்டுப்பாடு எனக்கு இருக்கணும். நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் ஆவியை அடக்காத மனுஷன் விடுங்க பாபு மதிலிடிந்த பாழான பட்டணம் போல இருக்கிறார். பாழான பட்டணம் போல யாரு? தன் ஆவியை அடக்காத மனுஷன். இன்னைக்கு தன் ஆவியை அடக்காமல் இஷ்டம் போல, மனம் போல, மாமிசம் போல இந்த உலகத்தில் ஜீவிக்கிற ஜனங்களை பார்க்கும் பொழுது கடவுள் இது எங்க போகுதோ? சோ இதுக்கு என்ன சொல்றார்கள்? எனக்கு இது ஐ நீட் ஃப்ரீடம் என்றார். எனக்கு சுதந்திரம் வேணும், விடு என்னை போக தனியே. நான் என் இஷ்டம் போல வாழ வேண்டும், மனம் போல வாழ வேண்டும். எனக்கு வயசு வந்துடுது, வாலிபம் வந்துடுது, வாழ வேண்டிய காலம் வந்துடுது. ஓ எனக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும். என்ன விடுங்க, வெளியில நான் போறேன் தனியே. இந்த உலகத்தை அடுபவிக்க அடுபவி ராஜா அடுபவி சுதந்திரம் ஃப்ரீடம் வேணும். ஒரு தகப்பனுக்கு ரெண்டு குமாரர் இருந்தார்கள். அன்பான தகப்பன், பாசமுள்ள தகப்பன், பக்தியுள்ள தகப்பன், பரிசுத்த தகப்பன், தேவனுடைய மனுஷன். ரெண்டு குமாரர் இருந்தாங்க. மூத்தவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தான், இளையவனோ அண்ணா அப்படி இருக்கிறதுக்காக நானும் அப்படி இருக்கணுமோ, அவர் அப்படி இருக்கிறதுக்காக நானும் அப்படி இருக்கணுமோ. இப்ப எனக்கு வயசு வந்துட்டது, வாலிபம் வந்துட்டது, வசந்த காலங்களை அனுபவிக்கிற காலம் இது. என் தகப்பனே சொத்துல எனக்கு வர வேண்டியதை எழுதி கொண்டு நான் போறேன் தனியன். இஷ்டம் போல உம்மோடு நான் இருந்தால், தகப்பனே உம்மோடு இருந்தா என் மனம் போல நான் வாழல, என் மாமிச கிரியைகளை நான் என்ன நடப்பிக்க முடியாது. ஆகவே உம்மை விட்டு தூரமாக போனாத்தான் நான் மனம் பெரும்பறுபடி வாழ முடியும். ஆகவே என் பகுதியை, என் பங்கை, என் சொத்தை எனக்கு எழுதி கொடுங்க. தகப்பனுக்கு வேற வழியில துக்கத்தோடு அதை கொடுத்தாரு. எல்லாத்தையும் சொருட்டிட்டு போனா, தூர தேசத்துக்கு போனால் துன்பார்க்கமாக வாழ, மனம் போல வாழ்ந்தான், இஷ்டம் போல வாழ்ந்தான், சுதந்திரம் என்கின்ற வார்த்தையை முழுவதுமாக அனுபவித்த. ஆனால் முடிவு என்ன? முடிவு என்ன? பன்றிகள் தின்னுகிற தவிடு கூட அவங்களுக்கு கிடைக்காமல் அவங்க கடைசியாக கிடைச்சதுனா வேதனைப்பட்டான்னு சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். என கருமானவர்களே, தேவனுடைய உறவை விட்டு, தகப்பனுடைய உறவை விட்டு துணிகரமாக துன்மார்க்கத்தில் துணிந்து போறவர்களுடைய முடிவு பன்றிகள் தின்னுகிற தவிடு கூட அவங்களுக்கு கிடைக்காது. பாவத்தை பச்சை தண்ணி போல குடித்து, மனம் சலித்து, பாவ வாழ்க்கை வெறுத்து இப்பொழுது தகப்பன்னு நினைக்கிறான். அவன் புத்தி தெளிந்த போதுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்படின்னா அதுவரைக்கும் அவன் புத்தி மயக்கம் உள்ளவனாக இருந்திருக்கிறான். ஆகவேதான் பாவத்துல புரண்டிருக்கிறான். பரிசுத்தத்துக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா தகப்பனோடு இருக்க தொடர்பு துண்டிக்கப்பட்டாயிடுச்சு. சோ தேவனோடு இருக்கிற தொடர்பு ஒரு மனுஷனுக்கு துண்டிக்கப்படுமாக இருந்தால் அவருடைய வாழ்வு துன்மார்க்கமாக இருக்கும். தேவனோடு இருக்கிற உறவு ஒரு மனுஷனுக்கு துண்டிக்கப்படுமாக இருந்தால் அவருடைய வாழ்வு பாவம் நிறைந்ததாக இருக்கும். அவ தேவனோடு ஐக்கியமாக இருக்கிற ஒரு மனுஷன் துன்மார்க்கமாக வாழ முடியாது. தேவனோடு நெருங்கி வாழுகிற எந்த ஒரு வாலிப பிள்ளைகளும் துன்மார்க்கமாக வாழ்வதற்கு இடமில்லையே. ரூபன் சுய கட்டுப்பாடட்டும் இச்சை அடக்கமட்டும் அருவறுப்பான காரியங்களை செய்தோம். ஆகவே அது ஒரு நல்ல வரம்பாக வேதத்தில் காணப்படும். முடிவென்ற தண்ணீரை போல தலைவனவனே வேண்மை அடைய மாட்டேன். விளைவென்ன கோத்திரத்தின் அட்டவணையில முதல் வர வேண்டிய ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். அதை இழந்து கூடாது சொன்ன பாரு. உனக்கென்று தேவன் வச்சிருக்கதை நீ இழக்க கூடாது. எனக்கென்று தேவன் வச்சிருக்கதை உலகத்திலே ஒருவேளை யாரும் நமக்கென்று வச்சிருக்க இழந்து போனாலும் பரவாயில்லை, அது பெரிய காரணம். ஆனா தேவன் எனக்கென்று வச்சிருக்கதை நான் இழக்கிறது எப்படி? தேவன் எனக்கென்று நியமிச்சு வச்சிருக்கதை நான் இழக்கிறது எப்படி? இப்ப ரூபனும் க்ளோஸ் பண்ணுவோம். அடுத்த வசதப்படி
சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்.
சிமியோனும் லேவியும்
ஏக சகோதரர்.
ஏக சகோதரர்
அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள்.
அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள்.
என் ஆத்மாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்கள்.
ஏழாம் வசனம் பாருங்க. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூக்கமும் என்னவாம் சபிக்கப்பட கடவுள். அது மட்டுமல்ல, இஸ்ரவேலிலே அவர்களை யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறும் பண்ணுவேன். தேவனுடைய வசனம் வருகிறது பாரு. இப்ப மூத்த குமாரனுக்கு சொல்லியாச்சு, ஒரு மரம் போயிட்டு அடுத்த மரம் ரெண்டு மரம் என்னங்க சிமியோனும் லேவியும். சோ ரெண்டு பேரையும் பார்த்து தகப்பு என்ன சொல்றாரு தெரியுமோ? உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூக்கமும் சபிக்கப்பட கிடையாது. சோ இவங்க ரெண்டு பேரும் மூர்க்க குணம் உள்ளவர்கள். யாக்கோபுடைய இரண்டாவது மூன்றாம் குமரனாகிய சிமியோனும் லேவியும் மூர்க்க குணம் உள்ளவர்கள். ரொம்ப கோபக்காரர், ரொம்ப கோபக்காரர்கள், மூர்க்க குணம் உள்ளவர்கள். ஆகவே என்ன நடந்தது? இங்கும் ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வச்சுத்தான் தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நான் முதலே சொல்லியிருக்கிறேன், நம்முடைய கடந்த கால வாழ்விலே நடந்த நிகழ்வுகள் நிகழ்ச்சிகளை வைத்துத்தான் நம்முடைய எதிர்கால ஆசீர்வாதத்தை தேவன் நிர்ணயிக்கிறார். சோ ரூபன் கடந்த கால வாழ்க்கை நடந்த காரியங்களினால அவன் மேன்மை இழந்தார். இவர்களும் ரெண்டு பேரும் தங்கள் வாழ்விலே நடந்த விதத்தினாலே தேவனாலே சொல்லப்படுகிறது அவங்களுடைய மூர்க்கமும் கோபமும் சபிக்க கடவுள். என்ன நடந்தது? என்ன நடந்தது? என்ன ஆதியாகமத்தில் நடந்த ஒரு காரியம் நம்ம அறிவோமே. சீயம் என்கின்ற பட்டணத்திலே யாக்கோபு தன் குமாரன் இருந்த போது தீநாள் வெளியிலே புறப்பட்டு போய் நகரத்தை பார்க்க போன பொழுது அங்கே எமோரின் குமாரன் அவன் சீகம் என்பவன் வந்து அவளை பிடித்துக் கொண்டு போய் அவளோட முறைகேடாக நடந்ததுனால் இவங்க ரெண்டு பேருக்கும் கோபம் வந்தது. யாருக்கு? லேவிக்கும் சிமியோனுக்கும். ஆகவே வஞ்சகமாக தந்திரமாக அவோடு பேசி அவர்களை விருத்த சேதனம் பண்ண வைத்து அவர்களுக்கு நோவெடுத்த போது என்ன செய்தார்? ரெண்டு பேரும் தங்கள் பட்டயங்களை எடுத்துக்கொண்டு துணிகரமாக பட்டணத்தின் மேல பாய்ந்து சீக பட்டணத்தில் இருந்த அனைத்து ஆண் மக்களையும் கொண்டு குவித்தார். இந்த சம்பவத்தை அடிப்படையாக தேவன் வைத்திருந்தார். இந்த சம்பவத்தை தேவன் மனதில் வைத்திருந்தார். இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் கோபமும் அவர்கள் மூக்கமும் சபிக்கப்பட கடவுது. யாருடைய குமாரர்? யாக்கோபின் குமார், யாக்கோபின் புத்திரர், இஸ்ரவேலின் குமாரர். ஆனால் அவர்களுடைய கோபமும் மூர்க்கமும் தேவசோர சபிக்கப்படுகிறது. அதனாலே இஸ்ரவேலிலே பிரியமும் சிதறமும் பண்ணுவேன். ஏன்? அவருக்கு கடந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையினாலே எதிர்காலத்திலே அவர்களுக்குள்ளே வருகிறது பாதிப்பு தாக்கம் பாருங்க. ஆகவேதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகவேதான் நான் இன்றைக்கு நீ செய்கிற கிரியைகள் செயல்கள் வார்த்தைகளை நோக்கங்களை குறித்து கவனமாகிறேன். கவனமாறு. இன்றைக்கு நீ செய்கிற காரியங்கள் நாளைக்கு உன்னுடைய வாழ்விலே அவைகள் பிரதிபலிக்கும் என்பதை மறந்துடாது. இன்றைக்கு நாம் நன்மையை செய்து நல்ல காரியங்களை செய்து தேவனுக்கு பயந்து நன்மைகளை செய்வோமாக இருந்தால் வருங்காலத்தில் நாமும் நம்முடைய சந்ததிகளையும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லது தேவனுக்கு விரோதமான முரட்டாட்டமான காரியங்களையும் கொடுமையான காரியங்களையும் அநீதியமான காரியங்களை நாம் துணிகரமாக செய்து கொண்டு போக விருப்பமாக இருந்தால் நாளொன்று வரும் தேவனுடைய கரம் வெளிப்படும். நம்மை மட்டுமல்ல நம்முடைய சந்ததியும் அது பாதிக்கும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ரெண்டு வரமும் தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்பது இருக்கு. அவர்களுடைய கிரியைகளை சிகழ்ப்பார். அவர்கள் கோபமும் கோபமும் மூர்க்கமும் இஸ்ரவேலில் சபிக்கப்படுகிறது. நீதிமொழிகளை நாம் வாசிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது, முட்கோபி மதிகேட்டை செய்கிறார். சோ தேவ பிள்ளைகளுக்கு கோபம் வராதன்னு இல்லை, எல்லாருக்கும் கோபம் வருது. நோபடி ஒருவருமே நாம சொல்ல முடியாது எனக்கு கோபமே. அப்படி கோபமே உங்களுக்கு வராட்டா நீங்க எல்லாம் சம்மனுசுகளா இருக்கும், தேவ தூதரா இருக்கும். எல்லாருக்கும் கோபம் வருது, ஆனால் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முதல் உன் உக்கிரமம் உன் கோபம் தனிய கடவுள். ஆனா இவர்களோ கோபத்தை அடக்கி வச்சு வஞ்சகமாக பட்டணத்தின் மேல பாஞ்சு அது சீகம் பட்டத்திலிருந்து அனைத்து ஆண்களை கொண்டு குவித்திருக்கார். அவருடைய கோபம், அவருடைய முட்கோபம், அவருடைய உக்கிரமம் அவ்வளவு பெரிதாக. ஆகவே தகப்பன் சொல்லுகிறான், உங்கள் கோபமும் உக்கிரமும் சபிக்கப்பட தடுவது, இதனால நீங்கள் இஷ்டவெளியில புரியவும் சிதறிக்கப்படும் படுவீர்கள். சோ தேவனுடைய பிள்ளைகள் கோபத்தை குறித்து கவனமாக இருக்கணும். கோபம் வந்து உடனே கண்டபடி கதைக்கிறது நல்லவர்கள்தான். ஆனா கோபம் வந்து விட்டாலோ, தேவனுடைய மனுஷன் தான், ஆனால் கோபம் வந்து விட்டாலோ, சிலருக்கு கோபம் வந்துட்டா என்ன கதைக்கிறதுனே தெரியுது. ரட்சிப்பும் போ, ஆவியானவரும் போ, அபிஷேகமும் போ, எல்லாம் போச்சு. கோபம் தெரியுங்க, ஒரு நிமிஷ கோபத்துக்கு இடம் கொடுத்ததுனால இன்றைக்கு வருஷக்கணக்காக சிறையிலே கிடந்து வாடுகிறவர்களை தெரியுமா? ஒரு நிமிஷ கோபத்துக்கு இடம் கொடுத்ததுனால சிறையிலே வருஷக்கணக்காக கிடந்து வாடுகிறவர்களை தெரியுமா? ஐயோ, என் கோபத்துக்கு இடம் கொடுத்தபடியால் அல்லவா நான் இப்படி இருக்கிறேன். கொஞ்சம் நிதானமாக இருந்திருந்தால், கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இன்றைக்கு நான் இந்த இடத்துல வந்திருப்பேனோ? இன்னும் எத்தனை வருஷம் இந்த சிறைச்சாலையை கிடப்பேன்? என் வாழ்க்கை இப்படி போகிறது, என் கோபத்தினால இப்படிப்பட்ட ஒரு பலனை நான் அனுபவிக்கிறேன் என்று வேகிற வெந்து போகிற உள்ளங்கள் எத்தனை பேர் தெரியுமா? ஆகவே அருமான தேவனுடைய பிள்ளைகளே, கோபம் வந்தாலும் நாம் பேசுகிற வார்த்தைகளை குறித்து கவனமா இருக்கும். இன்றைக்கு ஒரு சொற்ப நேரத்தில் வர கோபத்துக்காக குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுகிற எனக்கு கசப்புகளும் வார்த்தைகளும், கோபம் வந்ததுல கணவன் மனைவி பார்த்தபடி கண்டபடி பேசுறதும், கோபம் வந்ததுடனே மனைவி புருஷனை பார்த்து கண்டபடி பேசுறதும், இதெல்லாம் தேவனுக்கு முன்பாக சரியானது அல்ல. ஆண்டவர் கேட்டுட்டு இருப்பாரு, கோபம் வந்தாலும் கோபம் வராவிட்டாலும் நாம தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவன் தேவன் தான். சில நேரத்தில் பார்த்தா இவரா இப்படி கதைச்சார் அப்படி தோணும். பட் வி பிலீவ் இன் காட். ஆவிக்குரிய இஷ்டவேலர், யாக்கோபின் புத்திரர், அட கோபம் வந்துட்டா யாட்ட புத்திரர், இது எந்த மரம், இத கனி என்ன, இது வாயிலிருந்து வார வார்த்தை என்ன, இது எங்க நாட்டப்பட்டிருக்குது, இதெல்லாம் நமக்கு நினைக்க தோணவில்லை. சோ தேவனுடைய பிள்ளைகள், நம் நிதானம் தவறாதபடி ஜாக்கிரதை. இதற்கு நாம தேவனத்தில் ஊக்கமாக மன்றாடும். நம்முடைய மாமிசம் மேலோங்கிறதுக்கு நாம் இடம் கொடுக்கூடாது. ரொம்ப ரெட்டா அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, மாமிசத்தின்படி பிழைக்கிறதுக்கு நாம் மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல. பேதர் சொல்லும் பொழுது, ஒருவர் எதனாலும் ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அவனதுக்கு அடிமையா இருக்கு. சிலவர் முற்கோபத்துக்கு அடிமையா இருக்கு. சுர் பட்டன் வருங்கோ, பட்டன் வருங்கோ, கோ வந்துட்டா இவரா சேச்சில நின்று அப்படி அவர் அவரா இவர் அப்படியெல்லாம் நமக்கு நினைக்கட்டும். சரி, கருபர் தேவனுடைய பிள்ளைகளை, கோபம், முட்கோபம், உக்கரம் இவைகள் எல்லாம் நல்ல வரத்துக்கு அடையாளம் இல்லை, இந்த நல்ல கடிகளும் இல்லை. டப்பை டப்பை கொஞ்சம் நிதானிச்சு கொள்ளுவோமே, சரிப்படுத்திக் கொள்ளுவோமே. தேவன் தேவனாகவே இருக்கிறார். போகட்டும், அடுத்த வசத்தப்படி சரி நேரம் பாருங்க. அதை கீழே பாத்தீங்கன்னு சொன்ன எட்டாம் அதிகாரத்தில் யூதாவே சகோதரால புகழப்பட முடியுது. யூதாவை குறித்து அங்கே சொல்லப்பட்டது. அதுக்கு பிற்பாடு பதிமூன்றாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா செபுலனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. பதினாலாம் வசனத்தில் இசக்காரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. பதினாறாம் வசனத்தில் தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பத்தொன்பதாம் வசனத்தில் காத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. இருபதாம் வசனத்தில் ஆசிரியரை குறித்து, இருபத்தோராம் வசனத்தில் நப்தலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அடுத்த ஒரு நல்ல மரத்துக்கு வரப்போறோம். ஒவ்வொரு குறித்து ஸ்பீக்கர்ஸ் சொல்லிட்டு வர்றாரு. இப்ப யோசிப்பிட வர்றாரு. இப்ப யோசிப்பை குறித்து சொல்ல போறாரு. இப்ப தகப்பன் வாய் திறக்கிறது. அவர் வாயிலிருந்து வர வார்த்தை பாருங்க, படிங்க. இருபத்தி ரெண்டாம் வசனத்தை,
யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனவடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய்
நின்றது. அப்படி பாருங்க, தொடர்ந்து உங்களுக்கு தெரியும். சோ யோசேப்பை குறித்து எல்லா குமார சொல்லி வருஷ வரிசையா வந்து இப்ப யோசேப்பிட்ட வரும்பொழுது அந்த மரத்தை பார்த்து அவன் சொன்ன வார்த்தை தெரியுமோ? யோசேப்பு கனி தரும் செடி. இப்ப இந்த மரத்தை குறித்து நான் கொஞ்சம் சொல்ல போறேன். இந்த மரத்திலிருந்து வெளிப்பட்ட சில கடிகளை குறித்து சொல்ல போறேன். ஒரு மரம் தண்ணிலதான ப்ரொடியூஸ் பண்ணுகிற உற்பத்தியாக்குற கனிகளைத்தான் நம்ம புசிக்கிறோம். அதுபோல ஒரு மனுஷன் தனக்குள்ளே உற்பத்தியாக்கி தனக்குள்ளே உண்டு பண்ணி தனக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுகிற கனிகள் தான் நம்முடைய செயல்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நோக்கங்கள். இப்போ ஒரு நல்ல மரத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். தேவனாலே அப்ரிசியேட் பண்ணப்பட்ட ஒரு நல்ல மரம் யோசேப்பு, அவர் கனிதரும் செடி. சோ அவரை குறித்த சில நல்ல கடிகள் அவருடைய வாழ்க்கையில் அந்த மரத்தில் காணப்படுகிற நல்ல கடிகளை பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கு. சோ அவரை குறித்த ஒரு 7-8 குறிப்பு நான் சொல்ல போகிறேன். சீக்கிரமாய் தயவு செய்து கவனிங்க. ஒரு நல்ல மரம் எப்படி இருக்கணும்? சோ நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கணும்? நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். மரமானது அந்த கனிகளாலே அறியப்படும். நல்ல மரம் நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டும் அக்கறியிலே போடப்படும். இப்படி எல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தயவு செய்து மறந்துடாதீங்க. நாமப்படுது மரங்கள் கனிதரும் செடியை குறித்து, இந்த நல்ல மரத்தை குறித்து, அவருடைய வாழ்வில் காணப்பட்ட நல்ல கனிகளை குறித்து சிலதை நம்ம பார்த்தால் நமக்கு நன்மையாக இருக்குமே. நம்பர் 1, முதலாவது அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற நல்ல கனி என்ன தெரியுமா? சிறு வயதில் இருந்தே வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் தேவனோடு நெருக்கமான ஒரு உருக்கமான ஒரு உறவை, ஒரு ஐக்கியத்தை அவர் வைச்சிருந்தார். இது எனக்கு ஒரு பெரிய சவால். எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் வாசித்த இந்த வேதத்தில் யோசேப்பு தேவனுக்கு விரோதமாக காரியங்களை எதையும் செய்ததாக நாம் பார்க்க முடியல. சோ சிறு வயதில் இருந்தே அவனுடைய வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் தேவனோடு ஒரு நெருக்கமான ஒழுக்கமான ஒரு ஐக்கியத்தை, ஒரு உறவை அவன் காத்துக்கொண்டிருக்க. சோ அதனால என்னவோ அவனுக்குள்ள நல்ல கனிகள் காணப்பட்டிருக்கு. சோ இந்த கேட்டிகளா இருந்தால் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் மனுஷியுடைய வாழ்வில் நல்ல கனிகள் காணப்பட வேண்டுமா இருந்தால் அடிப்படையாக அந்த தேவனுடைய மனுஷன் மனுஷி தேவனோடு ஒரு நெருக்கமான ஒருக்கமான ஒரு ஐக்கியத்தை, உறவை அவன் காத்துக்கொண்டே ஆகவன். சோ தேவனோடு நெருங்க 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 தெய்வீக சுபாவங்கள் நம்முடைய வாழ்விலே காணப்படும். தேவனோடு நெருங்க நெருங்க மனுஷ சுபாவங்கள் மறைந்து போகும். அதை விட்டு உலகத்தோடு உறவாட உறவாட உலகத்தின் சாயங்கள் எல்லாம் நமக்குள்ள வந்துட்டே இருக்கும். ஆனா தேவனோடு நெருங்க 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 ஆண்டவரை கிட்டி சேர சேர ஆண்டவுடைய சுபாவங்கள் ஆண்டவுடைய சாயங்கள் நமக்குள்ள வரும். அவதான் நான் சொல்றது, தேவ பிள்ளைகள் தங்கள் அக்கியத்தை குறிஞ்சு கவனமா இருக்கணும். அநேக தவறுகளுக்கு அடிப்படை காரணம் நம்முடைய அக்கியம். இது மிகவும் முக்கியம். ஏற்கனவே நான் உங்களை சொல்லியும் கேளாவிட்டால் நான் என்னதான் செய்ய முடியும்? வீட்டில் ஒரு நாளைக்கு அவர் கேட்பார், அப்ப நாம பார்த்துக்கொள்வோம் இல்லையா? பட் இட் வாஸ் டூ லேட். சோ சிறுவயதில் இருந்து தன் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் தேவனோடு இறுதி வரை ஒரு உருக்கமான நெருக்கமான உறவு வச்சிருந்தார். பாருங்க, அவருடைய வாழ்வில் வராத போராட்டங்களா, அவர் அனுபவிக்காத கஷ்டங்களா, கைவிடப்படாத நிலைமைகளா, அடிமை போல விற்கப்பட்டு தண்ணீர் இல்லாத குடியிலே போடப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டு தனியே விடப்பட்டு தள்ளப்பட்டு சகோதரால் ஒதுக்கப்பட்டு இப்படிப்பட்ட பல வேதனைக்குள்ளே போனாலும், இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளே போனாலும் தேவனோடு தனிப்பட்ட உறவை காத்துக்கொண்டாரே இந்த தேவ மனுஷன். இன்னைக்கு நமக்கு பிரச்சனை இருக்குதான், கஷ்டம் இருக்குதான், துன்பம் இருக்குதான், ஆனா தேவனோடு இருக்கிற உறவை, அவரோட இருக்கிற ஐக்கியத்தை நாம எந்த அளவுக்கு காத்துக்கொள்கிறோம்? வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துட்டால், வாழ்க்கையில் ஒரு நெருக்கடி வந்துட்டால் நம்முடைய தேவனோடு இருக்கிற ஐக்கியம் எல்லாம் போயிடும். ஆனா இந்த மனுஷனுடைய வாழ்விலே, இந்த நல்ல மரத்தின வாழ்விலே காணப்பட்ட நல்ல கனிகளை பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவுதான் தன்னுடைய வாழ்விலே துன்பத்தை அனுபவித்தாலும், எவ்வளவுதான் தன்னுடைய வாழ்விலே வேதனை அனுபவித்தாலும் தேவனோடு ஒரு சரியான உறவை பேணி காத்துக்கொண்டார். அதுதான் அவருடைய வாழ்க்கை ரகசியம். கத்தர் அவருடைய கூட இருந்தார் என்று வேதம் சொல்றது. ஆகவே தேவனோடு ஒரு நெருக்கமான உருக்கமான உறவை காத்துக்கொண்டார். நீங்களும் நானும் அதுபோல ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நம் கண்களை மூடும் வரைக்கும் தேவனோடு ஒரு சரியான, ஆண்டவரோடு ஒரு சரியான உறவு, சரியான ஒரு ஐக்கியம், தேவனை தேடி ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை தேடி அவரோடு வாழ்ந்து அவரோடு ஐக்கியமாக விருப்பமாக இருந்தார். யோசேப்பை எல்லா உபத்திரங்களிலும் இருந்து விடுதலையாக்கி உன்னதமான இல்லமைக்கு உயர்த்தின தேவன் நம்மையும் எல்லா நெருக்கடியும் இருந்து விடுதலையாக்கி நம்மையும் வாழ வைக்க, நம்மையும் உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். யோசேப்பின் தேவன் இன்றைக்கு உயிரோடு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமைப்பட்டார். இரண்டாவது அவருடைய வாழ்விலே காணப்படும் நல்ல காரியம் தெரியுமா, சிறு வயதில் இருந்தே தனது சகோதரர் தீய செயல்களை வருத்தார். சிறு வயதில் இருந்தே தன் சகோதரர்கள் சொந்த சகோதரருடைய தீய செயல்களை வருத்தார். சோ பாவத்தை வெறுக்கிற ஒரு பண்பு அவருக்குள்ளே இருந்திருக்கு. சோ துன்மார்க்கத்துக்கு துணை போகாத ஒரு தன்மை அவருக்குள்ளே இருந்திருக்கு. தன் சகோதரருடைய பாவங்களிலே அவர் பங்குபடவே இல்லை, ஒத்து போக இல்லை. ஆனால் இன்றைக்கு பலர் என்ன தெரியுமா, பாவத்துக்கு ஒத்து போகிறார்கள், துன்மார்க்கத்துக்கு துணை போடுறார்கள். யோசேப்புக்கு சொந்த சகோதரர்கள் தான், ஆனா அவர்கள் செய்த துன்மார்க்கமான காரியங்கள் எதிலும் யோசேப்பு பங்குபடவும் இல்லை, அவர்களுடைய சேர்ந்து போக சகோதரர்கள் தான், உடன்பிறப்புகள் தான், ஒரு தகப்போட பிள்ளைகள் தான். ஆனாலும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை என் சகோதரர்கள் செய்தாலும், தேவனுக்கு விரோதமான தீய செயல்களை என் சகோதரர்களாக இருந்தாலும் அவர்கள் செய்தாலும், அவர்களோடு நான் ஒத்து போக மாட்டேன், அவர்கள் காரியங்களை நான் பங்கு போக மாட்டேன், அவர்கள் துன்மார்க்கங்களுக்கு நான் துணை போக மாட்டேன் சொல்லி தன்னை விலக்கி காத்துக்கொண்டார் இந்த படையேற்பாட்டு பரிசுத்தவான், பக்தி உள்ள மனுஷன். கருபார தெய்வ ஜனமே, இன்றைக்கு நாம எப்படி இருக்கிறோம், உறவு வேண்டும், சொந்தம் வேண்டும், பந்தம் வேண்டும், தேவனுக்கு விரோதமான காரியங்களில் கை கோக்கிறோம், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களிலே அவர்களோடு நாம் துணை போகிறோம், ஒத்து போகிறோம், விட்டு கொடுக்கிறோம், உறவுகளுக்கு தலை சாய்க்கிறோம், உன்னதமான தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக. எங்க உறவுகள் தேவைதான், நான் இல்லைன்னு மறுக்கிறதில்லை. ஆனா நீ கண்ணை மூடும் பொழுது எந்த உறவு உன்னை காக்க போகுது? இன்றைக்கு மனுஷ உறவுகளுக்கு நீ என்ன தலைவணங்கி துன்மார்க்கத்துக்கு துணை போகிறாயே, பாவங்களிலே பங்கு போகிறாயே, தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே கை வைக்கிறாயே, உறவுகளுக்காக, சொந்த பந்தங்களுக்காக. ஆனா நீ கண்ணை மூடும் பொழுது அந்த உறவுகள் உன்னை காக்குமா? நீ செய்த செயல்கள் எல்லாம் தேவனிடத்தில் ரெக்கார்ட் ஆகுது என்பதை உனக்கு தெரியுமா? இன்றைக்கு நீ நடக்கிற காரியங்களை வைத்துதான் உன் எதிர்கால ஆசீர்வாதமும் உன் சந்ததியின் எதிர்காலம் இருக்க போது என்பதை நீ அறிவாயா? ஆகவே நான் சொல்றதை கேளு, சொல்றதை கேளு, துன்மார்க்கத்துக்கு எந்த விதத்திலும் துணை போகாது. அது சகோதரர்களாக இருந்தாலும் தயவு செய்து ஒத்து போகாது. யோசேப்பு அப்படி ஒத்து போகையில அவன் நல்ல கனிகளை கொடுக்கிற மனுஷனாக, நல்ல மனுஷனாக இருந்த கர்த்தருடைய நாமத்துக்கு மகிழ்ந்தான். மூன்றாவது, தகப்பன் வார்த்தைகளுக்கும் புத்திமதிகளுக்கும் முழுவதுமாக கீழ்படிந்தார். சோ தகப்பனுக்கு மிகவும் மரியாதை கொடுத்த ஒரு மனுஷன், மாம்ச பிரகாரமான தன் தகப்பனுக்கு சாகும் எனக்கு ஆச்சரியம், சாகும் வரைக்கும் தன் தகப்பனுக்கு மிகவும் மரியாதை கொடுத்த ஒரு மனுஷன். அவர்தான் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்குது, என் மகனே உன் தகப்பனுடைய புத்திமதியை கேள், என் மகனே உன் தகப்பனுடைய போதனையை அசட்டு பண்ண. யோசேப்பு சாகும் வரைக்கும், அல்லது தகப்பன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு புத்திபதிகளுக்கு முழுவதுமாக செவி கொடுத்தார். இது ஒரு நல்ல உதாரணம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நல்ல வருவாள். அடுத்தவுடைய வாழ்விலே காணப்படும் நல்ல கடின தெரியும், அடிமையாக இருந்த போதிலும் தனது வேலையை சிறப்பாக உண்மையாக செஞ்சார். அவன் நல்ல மரமாக இருந்தபடியா, நல்ல மனுஷனாக இருந்தபடியா, சிறைச்சாலையில போட்டாலும் அங்கேயும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையில உத்தியோகத்தில் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருந்திருக்கு. சோ ஆண்டவர் நாம செய்கிற காரியங்களை கவனித்து பார்ப்பார். நாம எப்படி செய்கிறோம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க உலக வேலையாக இருந்தாலும், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தேவனுடைய ஊழியமாக இருந்தாலும், நாம் அதை எப்படி செய்கிறோம் என்பதை தேவன் கவனித்து பார்க்கிறார். தன் வேலையிலே ஜாக்கிரதையாக இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக அல்ல, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று வேதம் சொல்றது. தன் வேலையிலே ஜாக்கிரதையாக இருக்கிற மனுஷனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக அல்ல, ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று பேசுறது. ஆகவே தேவனால நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமாக இருந்தாலும், உலக பிரகாரமாக நாம செய்யற வேலையாக இருந்தாலும், தேவனுக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யோசேப்பு என்ன சிறையில் போட்டாலும், அடிமையாக இருந்தாலும், தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக உண்மையாக இருந்தான் சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் அது ஒரு நல்ல மரமாக இருந்தபடியால் அது நல்ல கனிகளை கொடுத்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, சிறைச்சாலையில இருந்தாலும் தேவனோடு இருந்தார். சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது அல்ல, சிறைச்சாலையில இருக்கிற செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அனுபவிக்கிறார். ஒரு குற்றத்தை செய்து அதன் நிமித்தமாக ஒரு குற்றவாளி தண்டனை அனுபவிக்கும் பொழுது அதுல ஒன்றும் பெருசா இல்லை, செய்த குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறோம். ஆனா இந்த நீதிமானோ, இந்த நல்ல மரமோ, இந்த தேவனுடைய மனுஷனோ செய்யாத குற்றத்துக்காக நிலவரைகளிலே கிடந்து, அந்த கிரவுண்டில கிடந்து, சிறையில கிடந்து துன்பம் அனுபவிக்கிறான், பாடு அனுபவிக்கிறான். ஏன் செய்யாத குற்றத்துக்காக துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறான்? ஆனாலும் சிறைச்சாலையில இருந்தாலும் அவர் தேவனோடு, ஏன்னா எனக்கு அதான் மிகப்பெரிய பிடிச்ச ஒரு காரியம், சிறைச்சாலையில இருந்தாலும் தேவனோடு இருந்தால். அதாவது யோசேப்பு கேட்டால், எந்த சூழ்நிலையும் என்னை தேவனை விட்டு பிரிக்காது, என் வாழ்வில் என்ன வேதனைகள் வந்தாலும், யார் என்னை கைவிட்டாலும், சிறைச்சாலையிலே என்னை பிடித்து போட்டாலும், குற்றவாளி என்று என் மேலே குற்றம் சாட்டினாலும், எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனோடு இருப்பேன், எந்த சூழ்நிலையும் என்னை தேவனை விட்டு பிரிக்காது. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு நற்குணம், யோசிச்சுப்பார். இந்த நிலைமைக்கு நீங்களும் நானும் வருவோம். ஒரு நல்ல மரம் அப்படி இருக்கு, அதான் நல்ல கனிகள் வெளிப்படுப்பார். இந்த வாழ்விலே எல்லாம் சாதகமாக இருக்கும் பொழுது மட்டும் நான் தேவனோடு இருப்பேனோ, என் வாழ்விலே சில காரியங்கள் பாதகமாக இருந்தாலும் நான் தேவனோடு இருப்பேன். இதுதான் ஒரு நல்ல மரம், நல்ல கனி. ஆகவே வாழ்க்கையின் சூழ்நிலைக்கு ஏற்ற தேவனோடு நாம இருக்காமல், எக்காலத்திலும் தேவனோடு இருந்த யோசேப்பை போல நாமும் தேவனோடு வாழ்ந்து ஒரு நல்ல மரமாக தேவனுமாக இருந்தால் அது தேவனுக்கு மகிமை பிரியமாக இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாது. நேரம் போது அடுத்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, தன் சகோதரரை அவன் பழிவாங்கல், பழிவாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தது, ஆனால் அவன் பழிவாங்கல். ஏன் தெரியுமோ, ரோமர் 12:19 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரரே பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். சோ நல்லா கவனிங்க, பழிவாங்குறது நமக்குரியதல்ல, அது தேவனுக்குரியது. ஆகவே நமக்கு விரோதமாக யாராவது எதை ஒன்றை பேசியிருந்தால், நமக்கு விரோதமாக யாராவது ஏதாவது ஒன்றை செய்திருந்தால், அதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் நீ பழிவாங்கவும் நீ நினைப்பாருந்தா ஒரு நல்ல மரபடி சொல்றது இல்லை, அது கெட்ட கனி. வேத வசனத்தின்படி நாம வாழணும், வேத வசனத்துக்கு நாம தலை சாய்க்கணும், சத்தியத்தின்படி வாழுகிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவார்கள். ஆகவே நமக்கு அநியாயம் செய்திருக்கலாம், நம்மை குறித்து குறை சொல்லியிருக்கலாம், நம்ம குடும்பத்தை குறித்து தவறாக பேசியிருக்கலாம், பிள்ளைகளை குறித்து வட்டவர் எதுவாக இருந்தாலும், நான் மற்றவர்களை எந்த விதத்திலும் பழிவாங்கக்கூடாது. ஏனென்றால் பழிவாங்கிறது தேவனுக்குரியது, அவர் தான் பதில் செய்வார். ஆகவே தேவனுடைய வேலையை நம்முடைய கரத்தில் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. யோசேப்பு இதை நன்றாய் அறிந்திருந்தார். தன்னை பிடித்து கொடியில போட்டாங்களே, கொஞ்சம் கொஞ்சமா செத்து போடு சொல்லி, தண்ணீர் இல்லாத கொடியில கொண்டு இறக்கமற்றவர்களாக சொந்த சகோதரனாக இருந்து போன கொடியிலே போட்டாங்களே, அந்நியர் கையில 20 வெள்ளி காசுக்கு அப்பட்டமாக விட்டு போட்டார்களே, இப்படியெல்லாம் செய்திருந்த போதும் அதையெல்லாம் மனதில் வச்சு, இப்ப அவன் இந்த என்ன அவனுடைய சகோதரர் எல்லாரும் அவனுக்கு முன்பாக வந்து என்ன விழுந்து காணிக்கையை வச்சு விழுந்து கும்பிடுறாங்க, தரமட்டு விழுந்து கும்பிடுறாங்க. இப்ப சொப்பன ஞாபகத்தில் வருது, சந்திரனும் சூரியனும் 11 நட்சத்திரங்களும் எதை வணங்கி நின்று நாங்கள் வணங்குறதா, நீ அவன் போய். இப்ப ஆண்டவர் சொன்ன சொப்பனை நிறைவேறுது. ஆறாரு தெரியாது யோசேப்பு, இப்ப தேசத்துக்கு அதிகாரியா இருக்கிறார், சொந்த சோர்கள் இன்னார் என்ற அடையாளம் கொண்டு வார், அப்படி எல்லாரும் வந்து தான். இப்ப யோசேப்பு என்ன, எனக்கு இருக்கிற அதிகாரத்துக்கு என்னை குழியில போட்ட இவர்களை, என்னை அந்நியர் கையில விட்டு போட்ட இவர்களை பழிவாங்கிறதுக்கு சரியான நேரம் இது. இன்னும் ஒரு படி போன, கர்த்தரின் சகோதரர்களை என் கையிலே கொடுத்திருக்கிறார், ஆகவே இதுதான் பழிவாங்கிறதுக்கு சரியான நேரம் என்று தன் அதிகாரத்தை பயன்படுத்து. ஒரு தேவ மனுஷன் குணாதிசயங்களை பாருங்க, நல்ல கனிகள், நல்ல மரம் இல்லையா, மரமானது கனிகளாலே அறியப்படும். சோ பாவம் பழிவாங்கவே இல்லை. எனக்கு அறிமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மற்றவர்களை எந்த விதத்திலும் பழிவாங்க கூடாது. யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா உடனே நமக்கு ஒரு மரத்தை ஒன்று கொடுத்து அவர் சொன்ன மாதிரி நானும் சொல்லாவிட்டா என் மாமிசம் அடங்காது, அவர் செஞ்சபடி நானும் செய்யாவிட்டா அது வரைக்கும் எனக்கு அடங்காது. அதை செஞ்சத்தான் கொஞ்சம் சில பேருக்கு திருப்பி ஒன்று செஞ்சத்தான் அவங்களோட ஆவி அடங்கும் அமரும் பாரு, அது வரைக்கும் அவங்களுக்கு சமாதானம் இருக்காது. ஏன்னா கோபம் மேற்கொண்டு என்ன பற்றி இப்படி சொல்லிட்டார், எனக்கு பிடிச்ச இதுக்கு திருப்பி ஏதாவது செஞ்சாதான் அவங்களுக்கு ஆறுதல். இதுதான் கெட்ட மரமும் கெட்டகர், நல்ல மரம் பழிவாங்க, அது தேவ கரத்துல விட்டு தேவனுக்காக காத்திருக்கும். சரி போகட்டும், அடுத்தது தெரியுமா, அவனுக்கு காணுகிற நல்ல கடியில் காணப்பட்ட தெரியுமோ, தேவ வாக்கு தத்தத்தை விசுவாசித்து தான் சாகும் போது தன் எலும்புகளை கொண்டு போ. நான் இப்பொழுது எகிப்தில் இருக்கிறேன், கர்த்தர் நம்முடைய நம்முடைய ஆதி தாதையர்களுக்கு தந்த வாக்குத்தத்தின்படி நிச்சயமாக தேவன் உங்களை சந்தித்து இஸ்ரவேல் கானான் தேசத்துக்கு கொண்டு போவார். அப்பொழுது நீங்கள் போகும் பொழுது என் எலும்புகளை கொண்டு போங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்திலே அபார விசுவாசம். நாமும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளையும் உறுதியாக விசுவாசிக்கிறது நல்ல கனியாகும். கர்த்தருடைய நாம ஃபைனலாக கடைசியாக யோசேப்புடைய வாழ்விலே காணப்பட்ட நல்ல கனியை தெரியுமோ, ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், யோசிப்பு கடைசி வரைக்கும் ஒரே மனைவியோட புருஷனா இருந்தார். தகப்பனுக்கு எத்தனை பொண்டாடி, ஆனா யோசிப்பு தகப்பனுக்கு பிரியமான வந்தா, ஆனா இந்த காரியத்துல தன்னை தவித்துக் கொண்டார். ஒரே மனைவியோட புருஷன், இன்னொருவரை நினைத்து பார்க்காத அழகான ஒரு அரைக்கூடம். இன்னைக்கு நான் வாழ்கிற இந்த உலகத்துல இது தேவ பிள்ளைகளுக்கு எவ்வளவு பொருத்தமானது என்பதை யோசித்து பார். கைகள் கரைபடக்கூடாது. தேவனுக்கு முன்பாக சுத்தமான இருதயத்தோடு வாசில்லாத கரங்களோடு கர்த்தாவே உங்களுக்கு சோதரன் அப்படி சொல்லணும். நல்லவர் அவர் ஒரு பரிசுத்தமான இருந்தபடியால் கடைசி வரைக்கும் ஒரே வடிவுடன் புரிசனாக தேவனுக்கு முரோதமாக நான் பாவம் செய்யறது எப்படி, பாவம் தேடி வந்த போதும் பாவத்தை விட்டு விலகி ஓடினார், பரிசுத்தமாய் தன்னை காத்துக்கொண்டார். ஒரே வரைபட புரிசனாக மறைத்து மன்றக்கும் பேசிக் கொண்டிருக்கேன். நல்ல ஒரு கனி அல்லவா? ஏன்னா அது நல்ல வரம், நல்ல கனியை கொடு. கெட்ட வரம் கெட்ட கனிகளை. நான் வாழுகிற உலகம் பொல்லாத உலகம். நம்ம பரலோகத்தில் வாழ பொல்லாத உலகத்தில் வாழ. ஆகவே எனக்கருமான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல மரங்களாக இருந்து நல்ல கனிகளை கொடு. கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும், நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். மரமானது அதன் கனிகளாலே அறியப்படும் என்று ஆண்டவராக இயேசு சொன்னார். இதை குறித்து நான் நீடிக்கொண்டு போகலாம். அராயத்தோட நான் முடிக்கிறேன். சங்கீத முதலாம் அதிகாரத்தில் முதலாம் வசனத்தை பார்க்கும் பொழுது நல்ல கனிகளை கொடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இரவிய 17 அதிகாரத்திலையும் நீங்க வாசித்து பார்த்தால் ஒரு நல்ல மரம் எப்படி கிறுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அவைகளை குறித்து நீங்க வீட்டில் பாருங்க. என் கரிபாரவர்களே, நான் சொல்ல வந்த செய்தியின் சாராம்சம், வரபாடு நல்லதா இருந்தால் அதன் கனியும் நல்லது என்று சொல்லு. சோ தேவனுக்கு முன்பாக நல்ல மரங்களா நல்ல மனிதர்களா நல்ல கனிகளை கொடுத்து தேவனுக்கு மகிமாக வாழ்வோமே. வீட்டில் ஒரு நாளை காண்டவர் நம்மை நியாயத்துக்கு போற கத்தோடைய பரிசுத்த நாமத்தை பயப்பட யாவர்டா எழுதிப்பு.